ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இந்த பஞ்சதசி நூலில் கடந்த வகுப்புகள் மூலமாக மூன்று ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். அதில் கடைசியாக பார்த்த ஸ்லோகத்தில் வந்து பிரம்மம் ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது, ஆனால் அது தூய சைத்தன்யமாக சித்தாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அதனிடமிருந்து அந்தர்யாமி, சூத்ராத்மா, விராட் என்ற பல நிலைகள் வெளிப்பட்டன. அந்த நிலையிலே பிரம்மம் நான்கு நிலைகளில் பேசப்படுகிறது என்று பார்த்தோம். அதையே வந்து மேலும் தொடர்றார். ஸ்லோகம் நாலு. ஸ்வத சித் அந்தர்யாமி து மாயாவி சூக்ஷம சுஷ்டிதகா சூத்ராத்மா ஸ்தூல சுஷ்டைச விராட் இத் உச்சியதே பரஹ. இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நம்ம ஒரு இயல்பாக பார்க்கும்போது அந்த இருப்பு, அந்த சித்து இருக்கு இல்லையா, சுத்த சைத்தன்யம், அது மாயையோடு தொடர்பு கொண்ட நிலையிலே அந்தர்யாமி எனப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்தர்யாமியாக இருக்கின்ற அதுவே சூட்சம படைப்பில வெளிப்படும் போது சூத்ராத்மா என்ற ஹிரண்ய கர்ப்பன் ஆகிறது. அதன் பிறகு அதுவே ஸ்தூல படைப்பிலே நிலை கொள்ளும் போது அதனை விராட் என்று அழைக்கப்படுகிறது என்று அந்த நான்கு நிலைகளையும் இங்கு தெளிவுபடுத்துறார் இந்த நான்காவது ஸ்லோகத்துல. அப்போ கடந்த மூன்று ஸ்லோகங்களில் நம்ம பார்க்கும்போது துணியோட கம்பேர் பண்ணி நிறைய விளக்கங்கள் கொடுத்தார். அப்புறம் அந்த துணியிலே வரையப்பட்ட ஓவியத்தினுடைய நிலைகளை பொறுத்து விளக்கம் கொடுத்தார். ஏன் அப்படியெல்லாம் விளக்கம் கொடுத்தார் அப்படின்னா, எப்படியாவது நமக்கு புரிய வைக்கணும். அதுக்கு பல ஓமானங்கள், இப்போ ஓவியம், அந்த ஓவியம் வரைவதற்கான துணி, அந்த துணியினுடைய மேலே பூசப்பட்ட பிரைமரி கோட்டிங், அப்புறம் அதுக்கு ஒரு அவுட்டர் லைன், அப்புறம் அந்த படம் வந்து கம்ப்ளீட் பண்ண நிலை, இப்படின்னு நம்ம எப்படி அந்த ஓவியத்தை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணி ஒரு முழுமையான ஓவியத்தை உருவாக்குறோமோ அந்த படிப்படியான நிலைகளையும் இந்த பிரம்மத்தின் நான்கு நிலைகளையும் ஒப்பீடு செய்து கடந்த சூத்திரங்களில் நமக்கு புரிய வைத்தார். அதே மாதிரி துணியையும் நாலு விதமாக சொன்னார். கௌத பதம், கட்டித பதம், லாஞ்சித படம், ரஞ்சித படம் என்ற நான்கு துணியினுடைய நிலைகளையும் புரிய வைத்தார். அப்போ இவ்வாறு வித்யாரண்யர் வந்து வேதாந்த உட்பொருளை நமக்கு எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் என்று விளக்கம் கொடுத்த வகையில், அந்த தௌத பதம்ங்கிறது வந்து அந்த சித் ஸ்வரூபம், அந்த சுத்த சைத்தன்யம். கட்டித படம் அப்படிங்கிறது அந்தர்யாமி. லாஞ்சித படம் என்பது சூத்ராத்மா. ரஞ்சித படம் என்பது விராட் என்று நம்ம பார்த்தோம். அப்போ இயல்பிலேயே அந்த இறைவன், அந்த பிரம்மம் சுத்த சைத்தன்யம்தான். இது மட்டும்தான் வேதாந்தத்தினுடைய அடிப்படை உண்மை என்பதை இங்கே நிரூபணம் செய்கிறார். அதாவது வித்யாரண்யர் வந்து இங்கு எல்லாம் ஒன்று தான்ப்பா, அதை நீங்கள் பிரித்து பிரித்து பார்க்கறதுனால வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாத்துக்கும் ஆதாரம் எப்படி துணியோ அது மாதிரி எல்லாத்துக்கும் ஆதாரம் பிரம்மம் மாத்திரம்தான். நீங்கள் அதை பிரிச்சுக்கிட்டு இது ஜீவன், இது ஈஸ்வரன் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. அந்த நிலைகள் வந்து இவ்வாறு மாறுபட்டு காணப்பட்டாலும் இயல்பில் வந்து ஒரே ஒரு சுத்த சைத்தன்யம் மாத்திரம்தான் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு புரிய வைக்கிறார். இதை தான் ஐத்ரேய உபநிஷத்துலையும் நம்ம பார்த்தோம். அது மகா வாக்கியத்தில் பிரஜானம் பிரம்மா, அந்த உணர்வே இறைவன், அந்த உணர்வே பிரம்மம் என்று நமக்கு புரிய வச்சாங்க இல்லையா. ஏன்னா ஒரே ஒரு பிரம்மம் மாத்திரம்தான் இருக்குது, அது வெளிப்படுகின்ற நிலையில இப்படி பலவாறாக தோன்றுவதை வைத்துக்கொண்டு நமக்கு நிறைய கடவுள்கள் இருக்கிற மாதிரி, அப்புறம் நிறைய விஷயங்கள் உருவாகிட்ட மாதிரி நம்ம மைண்டு நினச்சிக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இருப்பது இருப்பு மாத்திரமே, இறைவன் மாத்திரமேங்கிறது தான் இங்கே புரிய வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட பிரம்மத்தினிடமிருந்து வெளிப்பட்ட அந்த மாயா சக்தி இருக்கு இல்லையா, அந்த மாயையோடு அது தொடர்பு வச்சுக்கிட்ட பிறகுதான் அந்தர்யாமிங்கிற பெயர் பெறுது. அது ஏன் அந்தர்யாமிங்கிற பெயர் பெறுதுன்னா, அது ஏன் வந்து மாயா சக்தி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, உண்மையிலேயே இங்க படைப்பு இல்லையே, படைப்பு இருந்தா தானே அது சத்தியம் என்று சொல்ல முடியும். ஆனா வேதம் என்ன சொல்லுது, மித்தியான்னு தானே சொல்லுது. பிரம்மம் சத்தியம், ஜகன் மித்தியா அப்படிங்கிற வார்த்தையை தான் வேதம் போடுது. வேதத்தினுடைய மகா வாக்கியம் அதுதான். அந்த வார்த்தையோட நாம ஒப்பீடு செய்கிறதுனாலதான் மாயா சக்திங்கிறத இங்க புரிய வைக்கிறாங்க. நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நடைமுறையில ஒரு மாயாவியினுடைய ஷோவுக்கு போறோம், அந்த மாயாவி என்ன பண்றான், ஒரு தொப்பிக்குள்ள இருந்து ஒரு முயலை எடுத்து காட்டுறான். அப்புறம் அந்த தொப்பியை வந்து திருப்பி முயலை உள்ள போட்டுட்டு திருப்பி திருப்பி காட்டுறான், முயலையே காணோம். அப்புறம் தொப்பியை நம்ம முன்னாடியே உதறியும் காட்டுறான், முயல் வெளியே வந்து விழவும் கிடையாது. ஆனா அந்த தொப்பிக்குள்ளதான் முயல் இருந்தது. நமக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும், எப்படிங்க அந்த தொப்பிக்குள்ள இருந்து முயலை கொண்டு வந்தான், அப்புறம் அந்த தொப்பிக்குள்ளேயே போட்டான், அப்புறம் அந்த தொப்பியை உதறி வேற காட்டுறான், முயலை காணுமே, எப்படிதான் இதெல்லாம் செய்யறானுங்களோ தெரியலன்ட்டு நம்ம அந்த மாயாவியை கண்டு மிரண்டு போறோம், ஆச்சரியப்படுறோம் இல்லையா. அப்ப அந்த இடத்துல அந்த வேலையை செய்யறவனுக்கு பேர் என்ன, மாயாவி தானே. அந்த வேலையை செஞ்சு காட்டுறவனை வந்து நம்ம மாயாவின்னு சொல்றோம். ஏன்னா மாய வேலைகளை செய்யறான். அதே மாதிரி இந்த படைப்பும் மாயம்தான், மாயாவியினுடைய வேலை தான். அதுதான் அந்தர்யாமி. ஏன் அந்தர்யாமின்னு சொல்றாங்க சாஸ்திரத்துலன்னா, அது நமக்குள்ள இருந்து இந்த மாயா வித்தையை காட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த உலகம் இருப்பது போல தெரியுது, இல்லைன்னா நமக்கு இப்படி இந்த உலகம் தெரியாதுல்ல. அந்த அந்தர்யாமியா நமக்குள்ள அது உயிரா உணர்வா இருக்கிறதுனாலதான் நாம இந்த புலன்களை கொண்டு இந்த உலகத்தை பார்க்கிறோம். கண்கள் வழியாக காட்சிகளை காண்கிறோம், மூக்கின் வழியாக மனங்களை நுகர்கிறோம். இப்படி நம்ம ஐந்து புலன்களையும் ஐந்து செயல்களை அனுபவமாக்குறோம். ஆனா அந்த உடல் இல்லாத நிலையில நினைச்சு பாருங்க, இந்த உலகம் இருக்குமா? கண் இல்லாதவனுக்கே உலகம் வேற மாதிரி தெரியும் நம்ம சொல்லியிருக்கிறோம். கண் இருந்து பிறந்த நமக்கு தெரியற மாதிரி உலகம் கண் இல்லாம பிறந்தவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு நம்மள மாதிரியே உலகம் இருக்காது. ஏன்னா அவனுக்கு நிறங்களும் தெரியாது, இயற்கையும் தெரியாது. நம்ம சொல்றதை வச்சு அவன் ஒரு கெஸ் பண்ணுவான், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ட்டு. கற்பனை தான் வாழ்க்கை. ஆனா அது இப்படித்தான் என்று அவனால தீர்மானிக்க பண்ண முடியாது இல்லையா. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரிய வருது, ஒரு புலன் மிஸ் ஆயிட்டாலே நமக்கு உலகம் மாறுது. அப்ப புலன்களே இல்லாத நிலையில இந்த உலகம் எப்படி இருக்க முடியும்? நிச்சயமாக இருக்க முடியாது. அப்ப இது புலன்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு மாய தோற்றம், அதை வந்து மனசு பின்னாடி இருந்து இயக்கிறதுனால நமக்கு அந்த உலகம் இருப்பது போல தெரிகிறது என்றுதான் இங்க ரிஷிகள் மகான்கள் ஞானிகள் எல்லாம் நமக்கு புரிய வைக்கிறாங்க. இத சுவேதாஸ்வர உபநிஷத்துலயே நம்ம பார்த்தோம், மாயாம் து பிரகிருதி வித்யான் மாயினம் து மகேஸ்வரம் அப்படிங்கிற ஸ்லோகம் ஒன்று இருக்கு. அது என்ன சொல்ல வருதுன்னா, மாயை இந்த பிரகிருதி தான், இந்த பிரகிருதினா எப்படி இந்த பிரபஞ்சம் தான் ஒட்டுமொத்த மாயை. ஆனா இந்த மாயையின் அதிபதி யாரு, மகேஸ்வரன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அந்தர்யாமியா நமக்குள்ள இருந்துகிட்டு இந்த பிரகிருதியை உண்டு பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம காட்சிக்கு இது இருப்பது போல தெரிகிறது, நம்முடைய அனுபவத்துக்கு இருப்பது போல நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆனா இது எல்லாமே நமக்குள்ள இருந்து அந்த அந்தர்யாமி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நாம இங்க ஒன்றும் செய்யறது இல்லை, நம்ம ஒன்லி டூல் தான். அதை நம்ம ஏற்கனவே நிறைய ஓமானங்கள்ல உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். ஒரு வெள்ளை திரையில ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதுனால அந்த வெள்ளை திரையிலேயே படம் இருக்கான்னா இல்லை, அது வெளியிருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மூலமா அதுல பட்டு பிரதிபிம்பிக்குது. ஆனா உங்களுக்கு பார்க்கும்போது அந்த வெள்ளை திரையில தான் அந்த படங்கள் எல்லாம் காட்சி ஆகும். அப்படி காட்சி ஆகும்போது விதவிதமான காட்சிகள், ஒரு பயங்கரமான காட்சி, ஒரு சந்தோஷமான காட்சி, இப்படியெல்லாம் நமக்கு மாறும்போது நம்முடைய மனோநிலை மாறும். ஆனா இதுக்கு பின்னாடி அந்த வெள்ளை திரை தான் உண்மை, அந்த படங்கள் எதுவுமே உண்மை கிடையாது. ஆனா அந்த படம் அந்த வெள்ளை திரையின் மூலமா வெளிப்படுறதுனால அந்த வெள்ளை திரையே ப்ரொடியூஸ் பண்ணுதான்னா நிச்சயமா கிடையாது. அந்த படத்தை வெளிப்படுத்துவது வெள்ளை திரையா, கிடையவே கிடையாது. வெளியிருந்து ஒரு ப்ரொஜெக்டர் மூலமா அந்த லைட்டிங் டிஸ்பிளே ஆகி அது வழியா போய் அந்த ஸ்கிரீன்ல பட்டு நமக்கு படம் தெரியுது. அதே மாதிரி இங்க அந்தர்யாமியா இருக்கக்கூடிய ஆத்மா ஒரே சைத்தன்யம், இப்படி உடலுக்குள்ள ஊடுருவி உலகத்தை உண்டு பண்ணி நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு, மைண்டுங்கிற ப்ரொஜெக்ஷன்ல காட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த நிலையில நமக்கு இந்த உலகம் இருப்பது போல தெரியுது. ஆனா உண்மையில இந்த உலகத்தை உண்டு பண்றதுக்கு பின்னாடி அந்த சைத்தன்யம் மாத்திரம் இருக்கு, அந்த தூய உணர்வு, அந்த தூய அறிவு மாத்திரம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வராரு இந்த ஸ்லோகத்துல. அப்ப அப்படிப்பட்ட அந்தர்யாமி எல்லா ஜீவர்களுக்குள்ளும் இருந்து அவைகளை சிந்திக்க செய்கிறான், சுவாசிக்க செய்கிறான், இயக்குகிறான் என்று சொல்றார். சர்வேசு பூதேசு திஸ்தன், பிருகதாரண்ய உபநிஷத்து. அனைத்து ஜீவர்களுக்குள்ளும் இருக்கின்றான், இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறான். அவன்தான் சூக்ம சிருஷ்டிதகா சூத்ராத்மா அப்படின்னு வேதம் பேசும். அதாவது அவனை கண்களாலெல்லாம் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். ஏன் அப்படிதான் அந்த சூத்ராத்மா இருக்கு. அந்த சூத்ராத்மா தான் நம்ம என்ன சொல்றோம், ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு சொல்றோம். அந்த நிலையில அது ஒரு அவ்யக்த நிலை, உலகம் தோன்றாத நிலை. அதாவது அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மனசு புத்தி பிராணன் எல்லாமே சூட்சம நிலையில இருக்கு. ஆனா அப்படி சூட்சம நிலையில இருந்தாலும் அது ஒட்டுமொத்த சமஷ்டி சரீரமா இருக்கு. அந்த நிலைக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்பன் என்று நம்ம பார்த்தோம். அப்ப ஏன் அதை சூத்ராத்மான்னு சொல்றீங்க, ஹிரண்ய கர்ப்பனை போய் ஏன் சூத்ராத்மான்னு சொல்றீங்கன்னு நம்ம கடந்த வகுப்புல பார்க்கும்போது, சூத்திரம்னா நூல் என்று சொன்னோம். சூத்திரம்ங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு, அது வந்து தமிழ்ல நூல். அப்போ நூல் எப்படி வந்து பல மணிகளை ஒன்றாக இணைத்திருக்கிறதோ, அது போல ஹிரண்ய கர்ப்பன் என்ற சூத்ராத்மாவிலே எல்லா ஜீவர்களும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லா உடல்களும் இணைக்கப்பட்டிருக்கின்றன, எல்லா உயிரினங்களும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அந்த நிலையிலே இங்க வந்து அந்த மனமானது சமஷ்டி மனம்தான், அந்த உடலானது சமஷ்டி உடல் தான். சமஷ்டினா ஒட்டுமொத்த உடல், அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க வேதாந்த பாடங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறதுனால நான் சமஷ்டி வேஷ்டிக்கெல்லாம் பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்காதுன்னு நினைக்கிறேன். புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு புரியாததுனால சொல்றேன். சமஷ்டினா அதாவது ஒரு தென்னந்தோப்புக்குள்ள போறோம், ஒரே ஒரு தனி மரம் இருந்தா அதுக்கு வியஷ்டின்னு பேரு சமஸ்கிருதத்துல. அதுவே ஒட்டுமொத்த தென்னை மரங்களை சேர்ந்த தோப்பை வந்து நம்ம சமஷ்டின்னு சொல்லுவோம் சான்ஸ்கிரிட் வேர்ல. அப்ப சமஷ்டினா ஒட்டுமொத்த, வெஷ்டினா தனித்த. அப்ப இங்க நீங்க நானு அப்படிங்கிற தனித்தனியான மனசு, நீங்க நானு அப்படிங்கிற தனித்தனியான உடல் அப்படின்னு நம்ம பிரிச்சு பாக்குற இது எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா இந்த பிரபஞ்சமா இருக்கு. அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலுக்கு பேர் என்ன, சமஷ்டி உடல். எப்படி ஒரு தென்னை மரம் இருந்தா தனித்தென்னை மரம், ஒட்டுமொத்த தென்னை மரங்கள் இருந்தா தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி இங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இங்க தனி உடல் தனி மனம் என்று நான் என்னை அபிமானிக்கும் போது தனித்துவமான வெஷ்டி சரீரமா நான் இருக்கிறேன். ஆனா நான் தனியா கிடையாது, நானு நீங்க எறும்பு யானை எல்லாம் ஒரே உடலுக்குள்ளதான் இருக்குதுன்னு புரிஞ்சுட்டா அதுக்கு பேரு சமஷ்டி சரீரம்னு பேரு. அப்ப மைண்டும் அப்படிதான். இப்ப நீங்க தனியா சிந்திக்கிற மாதிரி நான் தனியா சிந்திக்கிற மாதிரி நமக்கு தெரியுது, ஆனா உண்மையில நம்ம எல்லோரையும் ஒரே உடலுக்குள்ள இருந்து ஒரு சமஷ்டி மனசு தான் இயக்கிட்டு இருக்கு. அதுதான் காஸ்மிக் மைண்டு, யூனிவர்சல் மைண்டுன்னு நம்ம சொல்றோம். அதை காஸ்மிக் இன்டலெக்ட்னு சொல்றோம். ஏன்னா நமக்கு நம்முடைய புத்திசாலித்தனமெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. அதுதான் நமக்கு அந்த புத்தியை கொடுத்து நம்மளை இயக்குது. நீங்கள் எந்த திறமையும் வச்சுக்கல, அதனுடைய திறமை தான் உங்கள் இடத்துல வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தானே ஒருத்தர் பயங்கரமான ஸ்காலராக இருக்கலாம், ஆனால் அவர் உடம்பு இறந்து போன பிறகு அந்த உடம்பு எதுக்குமே பயன்படாது. இல்லை, அவர் என்ன மொழி பேசலாம், 10-20 மொழி பேசலாம், அல்லது பல விஷயங்களை படைச்சிருக்கலாம் பூமியில, ஆனால் இதெல்லாம் அவருடைய திறமை அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவர் உடம்பு விட்ட பிறகு அவ்வளோதான், அந்த உடம்புக்கு எந்த வேல்யூம் கிடையாது. அப்போ எப்படிங்க இவ்வளோ நாள் அந்த உடம்பு வச்சு தானே அந்த மொழியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு, இவ்வளோ நாள் அந்த உடம்பு வச்சு தானே பல விஷயங்களை கண்டுபிடிச்சாரு, அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஞானி, எவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானின்னா நம்ம அவளை பாராட்டினாலும் அத்தனை திறமைகளும் அவருக்குள்ள இருக்கிற அந்த சூத்ராத்மாவில் நடக்கிற விஷயம், அந்த அந்தர்யாமியாக இருக்கிற இறைவனால் நடக்கிற விஷயம். அதை தான் பகவத்கீதை சொன்னதும் நேற்று பார்த்தோம். மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகனா இவ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா. நூலில் கோர்க்கப்பட்ட மணிகளைப் போல அனைத்தும் எண்ணில் நிலைக்கின்றன அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றதா நம்ம பார்த்தோம். அப்போ இங்க ஒரே உடல்ல எல்லா உடல்களும் இணைந்திருக்கிறது. ஒவ்வொரு உடலும் தனித்தனி மணி மாதிரி, அத்தனை மணிகளையும் ஒன்னா கோர்க்கப்பட்ட நூல் மாதிரி அந்த ஹிரண்ய கர்ப்பன் இருக்கிறார், அந்த சூத்ராத்மா இருக்கிறார் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில அது வந்து சூட்சமா கண்ணுக்கு தெரியாம இருக்கு, அதுவே ஸ்தூலமாயிட்டா கண்ணுக்கு புலப்படக்கூடிய நிலையில அதுக்கு பேர் மாற்றம் அடையுது. அந்த பேர் வந்து விராட்டு. விராட்டுன்னா அது நமக்கு பார்வைக்கு தெரியுது, புலன்களுக்கு அனுபவம் ஆகுது. அப்ப இந்த உலகம் முழுமையாக வெளிப்படுகின்ற பொழுது நமக்கு மலை நதிகள் உடல் கிரகங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. ஒட்டுமொத்த இந்த சமஸ்தி ஸ்தூல பிரபஞ்சம் தான் விராட்டு. விராட்டுன்னா எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த நதிகளும் மலைகளும் விண்மீன்களும் சூரியனும் சந்திரனும் எல்லாம் ஒரே உடலுக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஓமையை இங்க நம்ம சுட்டி காட்டுவதாக பார்க்கிறோம். அதுக்குத்தான் அவர் துணியோட பொருத்தி பேசினாரு. அந்த துணி வந்து ஃபர்ஸ்ட் வெள்ளை துணியா இருக்கும், அப்புறம் அதன் மீது ஒரு பசை பூசப்படும், அப்புறம் அதன் மீது அவுட்லைன் கோடுகள் வரையப்படும், அதன் பிறகு அந்த அவுட்லைன் எல்லாம் ஃபில் பண்றதுக்கு சில வண்ணங்கள் பூசப்படும். அந்த ஒரு துணி பல்வேறு பொருள்களை உருவாக்குவது போல காட்டுகின்றது. ஆனாலும் ஒருபோதும் அந்த துணி மாறுவதில்லை. அந்த வரையப்பட்ட பொருட்கள் தான் இது தென்னை மரம், இது நதி, இது மலை, இது மனிதன் என்று பிரித்து காட்டுகிறது. ஆனால் அந்த எல்லா பாகுபாடுகளும் வேறுபாடுகளும் நிறைந்த அந்த உருவங்கள் எல்லாம் ஒரே துணியில் தான் காணப்படுகிறது. அதுபோல இங்கு சித்து, அந்தர்யாமி, சூத்ராத்மா, விராட் என்று நான்கு பெயர்களில் நாம ரூபங்கள் உண்டானாலும் பரமாத்மா ஒருவனே. இதுதான் அத்வைத வேதாந்தத்தின் ஆழமான முடிவு என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகம் கூறுகின்ற ஒரு முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, பிரம்மம் வந்து மாற்றம் அடைவது கிடையாது, நம்முடைய பார்வையில் தான் அந்த மாறுபாடு என்று புரிய வைக்கிறார். அது எப்படிங்கிறத இன்னும் நம்ம எளிமையா புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, இப்ப நம்ம ஒரே மனிதன் தான், ஆனா நம்ம வீட்டுல வந்து பையனுக்கு அப்பான் அழைக்கப்படுகிறோம், அப்பாவுக்கு மகன் என்று அழைக்கப்படுகிறோம், அப்புறம் வகுப்பறைக்கு போறோம், அங்க வந்து ஆசிரியர் என்று நம்மளை அழைக்கப்படுகிறோம், நாமளே நமக்கு மேல இருக்கிற ப்ரொஃபஸரை சந்திக்கும் போது மாணவன் ஆயிடுறோம். அப்போ நாம மாணவனாகவும் நாமளே தான் இருக்கிறோம், ஆசிரியராகவும் நாமளே தான் இருக்கிறோம், தந்தையாகவும் நாமளே தான் இருக்கிறோம், மகனாகவும் நாமளே தான் இருக்கிறோம், அப்புறம் நண்பராகவும் நாமளே தான் இருக்கிறோம். அப்படி நமக்கு பலவிதமான அந்த கேரக்டர் மாறி மாறி கொடுக்கப்பட்டாலும் உண்மையில் நான் மாறாமல் இருக்கிறேன் இல்லையா, நான் நான் மட்டும்தான். ஆனா எனக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பெயர்கள் மாறுது, அந்த சிச்சுவேஷன் மாறுறது தகுந்த மாதிரி என்னை மாத்தி மாத்தி கூப்பிடுறாங்க. ஒரு இடத்துல என்ன வாங்க வாதியாரேங்கிறாங்க, ஒரு இடத்துல வாடான்னு கூப்பிடுறாங்க. அப்ப வாடான்னு கூப்பிடுறவன் நண்பன், வாங்க வாதியாரேன்னு கூப்பிடுறவன் மாணவன். அப்ப இது மாதிரி நமக்கு அந்த விஷயங்கள் மாறும்போது நம்முடைய தகுதிகளும் மாறுது இல்லையா. இப்படி வந்து பார்க்கணும். இப்படிதான் அங்க பிரம்மம் வந்து தன்னுடைய தகுதிகளை முன்பின் மாற்றி காட்டுவது போல நமக்கு தோற்றமாகுது. ஆனா இருப்பது ஒரே பரமாத்மா தான் என்று புரிய வைக்கிறார். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருளை பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில நாம இந்த ஸ்லோகத்தை விசாரித்து பார்த்தோம்னா, நம்ம உண்மையில் உடல் கிடையாது, மனம் கிடையாது, பிராணன் கிடையாது, ஏன் இந்த ஒட்டுமொத்த இந்த விராட்டு உலகமும் கிடையாது. இவைகள் அனைத்துக்கும் ஆதாரமான சுத்த சித் ஸ்வரூபமே நான் என்பதாக நம்மை நாம் உணர வேண்டும் என்று இந்த நான்காவது ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அடுத்தது ஐந்தாவது ஸ்லோகம். பிரம்மாத்யா ஸ்தம்ப பர்யந்தாக பிராணினோ அத்ர ஜட அபி உத்தமாதம பாவேன வர்த்தந்தே படச்சித்ரவத். இந்த ஸ்லோகம் ஐந்தாவது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பிரம்மா மாத்யா அப்படின்னா பிரம்மம் முதலாக, ஸ்தம்ப பர்யந்தானா புல் செடி கொடி அப்படிங்கிற எல்லா அசைவற்ற ஜட பொருட்கள் முதல், அதாவது பிரம்மாங்கிற ஒரு உணர்வு பொருள் இருந்து புல் செடி கொடி, அப்புறம் அதுக்கப்புறம் அசைவற்ற கல் மண் எல்லாம் சேர்ந்துக்குது, அப்புறம் உயிருள்ள ஜீவர்கள் பிராணினகா அத்ர ஜட அபிகி இவ்வுலகில் ஜட பொருட்களும் கூட உத்தமாத பாவேனங்கிறாரு, உயர்ந்த தாழ்ந்த வேறுபாடுகளுடன் உத்தம அதம பாவேனன் அப்படி பிரிச்சுக்கணும். உத்தம அதம பாவேன, அதாவது உயர்ந்ததாகவும் தாழ்ந்ததாகவும் வேறுபாடுகளுடன் வர்த்தந்தே தோன்றுகின்றன, இயங்குகின்றன, படச்சித்திரவத் ஓவியத்தில் இருப்பதை போல அப்படி இந்த உலகத்தில் இருக்கின்றன என்று நமக்கு புரிய வைக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஐந்தாவது ஸ்லோகம் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பிரம்மாவிலிருந்து சாதாரண ஒரு புல் பூண்டு அப்படிங்கிற உயிரினங்களும் ஜட பொருட்களும் உயர்வு தாழ்வு என்று வேறுபாடுகளுடன் ஓவியத்தில் காணப்படும் உருவங்களைப் போலவே இங்கு தோன்றுகின்றன அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல நாம இறைவனை நான்கு நிலைகள்ல பார்த்தோம், சித்து, அந்தர்யாமி, சூத்ராத்மா, விராட்டு. இப்போது வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி விஷயங்களை கேட்கிற நம்முடைய மனசுல எழக்கூடிய சந்தேகத்தை தெளிவுபடுத்த விரும்புறார். அது எப்படிப்பட்ட சந்தேகம் அப்படின்னா, இப்ப இந்த விராட் அப்படிங்கிற ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஸ்தூல பிரபஞ்சமா இருக்கு, அதாவது கண்ணுக்கு தெரியுது, உலகம் அனுபவம் ஆகிறது, அதுல எண்ணற்ற ஜீவர்கள், ஏகப்பட்ட உயிருள்ள ஜீவர்கள், உயிரற்ற ஜட பொருட்கள். அப்ப இதுல என்னங்க இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கா, இதுல வேறுபாடுகள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டனா, அவைகளில் வேறுபாடுகள் இருக்கின்றன, ஆனால் உருவத்தில் தான். எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப ஓவியத்துல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதுல வந்து விதவிதமான படம் வரைஞ்சிருப்பாங்க. ஒரு மனிதன் படம், ஒரு மலை படம், ஒரு நதி படம், மேல ஒரு சூரியன் அப்படியே உதிக்கிற மாதிரி ஒரு சீனரி. அப்ப இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டா நமக்கு வந்து அந்த படங்கள் பார்க்க முடியும் போது அதுல வேறுபாடுகள் இருக்கத்தானே செய்யுது. ஒரு பக்கத்துல மனிதன் நிக்கிறான், ஒரு பக்கம் மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் புல்வெளிகள், ஒரு பக்கம் நதி. இப்படி விதவிதமான காட்சிகள் அந்த திரையில் தெரிந்தாலும், அந்த வெள்ளை துணியில் தெரிந்தாலும், அதற்கு ஆதாரமா என்ன இருக்குதுங்க, வெறும் ஒரு துணி தான். ஆனா அந்த துணியில பலவிதமான வடிவங்கள் மாறி மாறி நம்முடைய பார்வைக்கு தெரிகிறதுனால அப்படி உண்மையிலேயே இருக்கா, வெறும் வரையப்பட்ட வர்ணம் தான் அது. அந்த கலர் பூசினதுனால இந்த கலர்ல இப்படி வரையப்பட்ட மனிதன், அந்த கலர்ல அப்படி வரையப்பட்ட புல்வெளி, கொஞ்சம் நீல வர்ணத்துல வரையப்பட்ட நீல வானம், கொஞ்சம் கருப்பு கலர்ல வரையப்பட்ட அது மலைகள். இப்படி நமக்கு அந்த கலரிங் கொடுத்து அந்த கேரக்டரை கொண்டு வந்து அந்த ஓவியன் வந்து அந்த தத்ரூபமா வெள்ளை துணியில இருப்பது போல காட்டுறான். நமக்கும் பாக்குறதுக்கு எல்லாம் ரியலா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், உண்மையில அது பூரா அந்த வெள்ளை துணியில தெரிகின்ற வெறும் வர்ணங்கள் தான், ஒன்லி கலர்ஸ். ஆனா அத கலர்ஸ்ங்கிறது யார் கண்டுபிடிப்பா, ஓவியனுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஓவியன் தான் தெரியும், வெறும் வெள்ளை துணி என்கிட்ட கொடுத்தாங்க, நான் எங்கிட்ட இருக்கிற கலர்ஸை யூஸ் பண்ணி நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல டிஃப்ரெண்ட் கேரக்டரை கொண்டு வந்துட்டேன் பாரு, எங்கிட்ட இருக்கிற திறமையும் அதுதான், நான் வந்து எங்கிட்ட கலர்ஸை கொடுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட கொடுத்த கலர் பென்சிலை வச்சுக்கிட்டு அல்லது கலர் பெயிண்டை வச்சுக்கிட்டு விதவிதமான விஷயங்களை அந்த வெள்ளை துணியில வரைஞ்சி காட்டிட்டான். அப்போ பார்க்கும்போது நமக்கு அருமையா அற்புதமா இருந்தாலும், உண்மையா அந்த கலர் வந்து வெள்ளை துணி இருக்கிறதுனால தான் இருக்க முடியும். அதே சமயம் அப்படி வரையப்பட்ட ஓவியங்கள் எதுவும் உண்மையும் கிடையாது, வெறும் கலர் தான். அப்ப அதே மாதிரி இங்க பிரம்ம மாத்திரம்தான் ஆதாரமா இருக்கு, ஆனா அதன் மீது இந்த உலகம் பல வர்ணங்களில் தோன்றுவதனால நமக்கு விதவிதமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க புரிய வைக்கிறார். ஏன்னா இந்த சமஷ்டி சிருஷ்டியில ஜீவன் முதல் ஹிரண்ய கர்ப்பன் வரைக்கும் பல்வேறு தர நிலைகள், தர வேறுபாடுகளை நம்ம பார்க்க முடியும். அது வந்து ஜட பொருட்களும் உயிர் பொருட்களும். அப்ப அந்த இடத்துல ஸ்தம்பகங்கிற ஒரு சொல் யூஸ் பண்றாரு. ஸ்தம்பா அப்படின்னா புல், செடி, கொடி, மரம் போன்ற பொருட்களை தான் ஸ்தம்பாங்கிற வார்த்தையில குறிப்பிடப்படுது. பிராணினோ ஜடாபி அப்படின்னா மற்ற உயிரினங்களும் ஜட பொருட்களும் அப்படின்னு பிரிக்கிறாரு. அப்ப பிராணினகானா உயிருள்ளவைகள், மனிதன், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் எல்லாம் உயிருள்ள பொருட்கள். ஜட பொருட்கள் அப்படின்னா மலைகள், நதிகள், கல், இதெல்லாம் ஜட பொருட்கள். இங்க என்ன வித்யாரண்யர் சொல்ல வர்றார் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, உயிருள்ளவையோ உயிரற்றவையோ அனைத்தும் ஒரே ஆதாரத்தில் தோன்றுகின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க நிலைநாட்ட விரும்புறார். அதுதான் உத்தம அதம, உத்தம ஆதம பாவே என்னங்கிறார் இல்லையா, உத்தமம் அதமம் அப்படின்னு பிரிக்கிறார். பிரிக்கும் போது உத்தமம் அப்படின்னா என்ன, பாகுபாடுகளை நம்ம எப்படி பார்க்கலாம், மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு உத்தம நிலையில இருக்கிற குழு அப்படின்னா அதம நிலை, ஞானி அப்படின்னு எடுத்துக்கலாம், அஜ்ஞானி அப்படின்னா அதம நிலை, மன்னன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உத்தமன், ஏழை என்ற அதம நிலை, பெரிய மரம் எப்படின்னா உத்தமம், சிறு செடின்னா அதம நிலை. இப்படி பிரிச்சுக்கணும், உத்தம அதம பாவேன அப்படின்னா உயர்ந்தது தாழ்ந்தது என்ற வேறுபாடுகள். அதாவது மிகப்பெரிய பணக்காரன் அது உத்தமம், ஏழை அதமம். அப்ப ஏழைங்கிறது தாழ்ந்தது, பணக்காரன் என்பது உயர்ந்தது, ஞானி என்பது உயர்ந்தது, அஜ்ஞானி என்பது தாழ்ந்தது, பெரிய மரம் என்பது உயர்ந்தது, சிறிய செடி என்பது தாழ்ந்தது. அப்ப இந்த வேறுபாடுகள் அனைத்தும் நம்முடைய அனுபவத்தில் உண்மையாகவே தோன்றுகின்றன. ஆனால் இங்கு வேதாந்தம் என்ன சொல்ல வருது தெரியுமா, இது எல்லாம் உடல்களால்தான்ப்பா அப்படி தோணுது, ஆனா உள்ள இருக்கிற உணர்வில் அப்படி இல்லை, இருப்பது ஒரே ஆத்மா தான் அப்படின்னு புரிய வைக்கிறாரு. எப்படி புரிய வைக்கிறார்னா, ஒரு ஓவியத்தை எடுத்துக்கேன்பா, அதுல ஒரு ராஜா இருக்கிறார், ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கு, அந்த ஓவியத்துல ஒரு ராஜா இருக்கிறார், அதே ஓவியத்துல அந்த ராஜாக்கு பக்கத்துல ஒரு சேவகன் நிற்கிறான், அதே ஓவியத்துல ஒரு யானை இருக்கிறது, குதிரை இருக்கிறது, பக்கத்துல ஒரு குடிசை இருக்கிறது, அதுக்கு பக்கத்துல ஒரு அரண்மனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஓவியத்துல இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க, ராஜா, சேவகன், யானை, குதிரை, குடிசை, அரண்மனை. இப்ப இதை பார்க்கின்ற நமக்கு பலவாறாக வேறுபட்டதாக தோன்றலாம். இது குடிசை, ஏழை வாழ்கிற வீடு, அது அரண்மனை, ராஜா வாழ்கிற வீடு, அப்படின்னு நம்ம அந்த படத்துல இருக்கிற ஓவியத்தை பார்த்து பாகுபடுத்தி பார்க்கலாம், வேறுபட்டதாக பார்க்கலாம். ஆனால் ஓவியனுக்கு தெரியும், இவைகள் அனைத்தும் ஒரே துணியின் மேல் தோன்றுகின்ற நிறங்கள் மாத்திரமே. இது மாதிரி புரிஞ்சுக்கணுங்கிறாரு. அப்ப ஓவியன் எப்படி, நீ ராஜாவா பாரு, அல்லது நீ ஏழையா பாரு, அல்லது அரண்மனையா பாரு, இல்ல குடிசையா பாரு, அது உன்னுடைய பார்வைக்கு அப்படி விதவிதமாக வேறு வேறாக தோன்றினாலும் என்னுடைய பார்வைக்கு அதனுடைய நிறங்கள் மாத்திரம்தான் தெரிகிறது என்று ஓவியன் எப்படி சொல்கிறானோ, அது போலத்தான் இங்கு சைத்தன்யத்திலே இந்த நாம ரூப வேறுபாடுகள் கிடையவே கிடையாது என்று ஞானி சொல்கிறான் என்று சொல்றார். ஏன்னா ஞானி அப்படிதான் பார்க்கறான். ஞானி இந்த உலகத்தை இங்க எந்த ஏற்றத்தாழ்வுகள்ல பார்க்கறது இல்ல, உயர்வு தாழ்வுல பார்க்கறது இல்ல, நல்லது கெட்டதுல பார்க்கறது இல்ல. ஏன்னா அவனை பொறுத்தவரைக்கும் அவன் இந்த உலகத்தையே பார்க்கறது இல்ல, இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற உணர்வை பார்க்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இங்க எடுத்துக்கணும். ஒரு அஜ்ஞானிக்கும் ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, பார்க்கும் பார்வை. இப்ப அஜ்ஞானி ஒவ்வொன்றையும் தனித்தனியா பார்க்கறான், இவன் ஏழைங்க, இவன் பணக்காரங்க, இவன் உயர்ந்தவங்க, இவன் தாழ்ந்தவங்க, இவன் மேல் ஜாதி, அவன் கீழ் ஜாதி, இவன் பணக்காரன், ஏழை, இப்படிலாம் நம்ம பிரிச்சு பார்க்கிற மனோபாவம் நம்மிடத்திலே அந்த அஜ்ஞானத்தினாலே, அந்த அறியாமையினாலே உண்டான விஷயங்கள். ஆனால் ஞானிக்கு இது போன்ற உயரிய அத்தியாத்ம ஞானத்துல தெளிவு வந்ததுனால இங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஜீவன், ஜகத்து, ஈஸ்வரன், உயர்ந்தது, தாழ்ந்தது, நல்லது, கெட்டது என்ற எல்லாமே ஒரே சைத்தன்யத்தின் மீது தோன்றுகின்ற நாம ரூபங்கள் என்று ஞானி புரிந்து கொண்டான் என்று நம்ம இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். இதுக்கு உபனிஷத்து ஆதாரம் என்ன, சர்வம் கல்வித்தம் பிரம்மா, சாந்தோக்கிய உபனிஷத்து. எல்லா உயிரினங்களும் உடல்களும் சேத்தனம் அச்சேதன பொருட்கள் எல்லாமே பிரம்மம் மாத்திரமே. சர்வம் கல்வித்தம் பிரம்மா, எல்லாம் பிரம்மம் தான் அப்படின்னு நமக்கு சாந்தோக்கிய உபனிஷத்து புரிய வைக்குது. ஈசாவாசிய உபனிஷத்து என்ன சொல்லுது, இந்த பாயிண்ட் எடுத்து நான் உங்களுக்கு உபனிஷத்தோட கம்பேரிசன் கொடுக்குறேன், ஏன்னா மறந்துடக்கூடாது இல்லையா. ஏன்னா இருப்பது இருப்பு மாத்திரம்தான், இறைவன் மாத்திரம்தான். ஈசாவாசியம் என்ன சொல்லுதுன்னா, ஈசாவாசியம் இதம் சர்வம், இங்கு இருப்பதெல்லாம், இந்த உலகம் முழுவதும் ஈஸ்வரனால் நிரம்பி உள்ளது, எல்லாம் ஈஸ்வரனால் நிரம்பி உள்ளது. ஈசாவாசியம் எல்லாம் ஈஸ்வரனால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று ஈசாவாசிய உபனிஷத் சொல்லுது. இதை வந்து பகவத்கீதை சொல்லிச்சு, நான் ஏற்கனவே சொன்னேன். பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் நாம் ஏற்கனவே பார்த்தோம், வித்யா வினய சம்பந்தே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகேஷ பண்டிதாக சமதர்சினகான்ட்டு ஒரு ஸ்லோகம் நம்ம படித்தோம் பகவத்கீதையில. அதனுடைய பொருள் என்னன்னு நம்ம பார்த்து திருப்பி ஞாபகப்படுத்திக்கணும். எப்படி ஞாபகப்படுத்திக்கலாம்னா, இந்த கல்வி கற்ற பிராமணன் இடத்திலும், கல்வி கற்ற பிராமணன் அந்த காலத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வேத கல்வியை கற்று பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன், அப்படித்தான் அந்த காலத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த காலத்து கல்வி கற்ற பிராமணன் சொல்லக்கூடாது, இந்த காலத்துல கல்வி கற்ற பிராமணனுடைய நிலைமை இப்ப முந்தானத்து கூட நியூஸ்ல பார்த்தோம், வடகள தென்கள சண்டை, ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு விசேஷம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ஆடுவான், யூ போட்ட நாம பெருசா, வி போட்ட நாமம் பெருசா அப்படின்ட்டு. இவங்க வேத வழியில தான் நம்ம சொல்லுவோம்பாங்க, அவங்க வந்து தமிழ் வழியில தான் சொல்லுவேம்பாங்க. அப்புறம் நீ தமிழ் பெருசா சமஸ்கிருதம் பெருசான்ட்டு வேற பிரச்சனை. ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே கடவுள் தான், ஆனா பிரச்சனை இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப என்ன, இவன் தமிழ்ல படிச்சும் புரிஞ்சிக்கல, அவன் சமஸ்கிருதத்துல படிச்சு புரிஞ்சிக்கல, இப்படிதான் இன்றைக்கு ஆன்மீகம் இருக்கு. ஆனா அந்த காலத்துல உண்மையான கல்வி படிச்ச பிராமணன், அதாவது தன்னை உணர்ந்த பிராமணன், அதாவது இந்த பிராமணன் அப்படிங்கிற பேர் வந்து இந்த இடத்துல திருப்பி நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் அப்படிதான் பார்க்கணும், அது ஜாதி கிடையாது. அப்போ பிரம்மத்தை உணர்வது எப்படி முடியும்னா, அத்தியாத்ம ஞான கல்வியினால்தான். இது போன்ற உயரிய கல்வியினால நான் வேறு இறைவன் வேறு என்ற பாகுபாடு இல்லாமல் நானும் இறைவனும் ஒன்றே என்று தன்னுள் இறைவனை உணர்ந்தவன் பிராமணன் என்று அழைக்கப்படுகிறான். அப்போ அந்த கல்வியுள்ள பிராமணனிலும் பசுவிலும் யானையிலும் நாயிலும் நாயை உண்பவனிலும் ஞானி ஒரே ஆத்மாவையே காண்கின்றான் அப்படின்னு நம்ம கடந்த முறையே இந்த ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் பகவத்கீதையில. இப்போ மீண்டும் உங்களுக்கு ரிமைண்டு பண்ணுறேன், ஏன்னா இது வந்து முக்கியமான ஸ்லோகம். ஏன்னா பகவத்கீதை ஏதோ இந்த ஏற்றத்தாழ்வுகளை பேசுது, ஆசிரமங்களை வர்ணாசிரமம் பண்ணி இந்த சூத்திரன் சத்திரியன் என்று பிரிக்குது அப்படின்லாம் கதை விட்டுக்கிட்டு அரசியல்வாதிகள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே பகவத்கீதையில் இந்த ஸ்லோகத்தை எடுத்து பேச வேண்டியது தானே, இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்க மாட்டானுங்க. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது, இந்த ஸ்லோகத்தை எடுத்தாலும் இந்த மர மண்டங்க எப்படி புரிஞ்சுக்கும்னா, கல்வியுள்ள பிராமணன் அப்படின்னா என்ன பிராமணன், அப்பயும் பிராமணன் அப்படிதான் இந்த பிறப்பால் பிராமணன் எடுத்துக்கும். ஆனா இங்க பகவத்கீதை பிறப்பால் பிராமணன் பேசல, கல்வியுள்ள பிராமணன்கிறார் பாருங்க. வித்யா வினய சம்பன்னே பிராமணே, ஸ்லோகத்தை நல்லா படிக்கணும். வித்யா வினய சம்பன்னே பிராமணே, கல்வியுள்ள பிராமணன் சொல்லுது, பிறப்பால் பிராமணன் சொல்லல. நல்ல பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. படிக்க தெரியாம சமஸ்கிருதம் படிக்க தெரியாமையும் அறகுறையா படிச்சுட்டு அல்லது சிலருடைய சுயநலத்துக்காக அதை பயன்படுத்துறவங்க இருக்காங்க. பிராமணர்களே, பிறப்பால் பிராமணர்களே, தன்னை உயர்த்தி கொள்வதற்காக இப்படி பயன்படுத்துற வார்த்தைகள் அதெல்லாம், அதையும் நம்ம இங்க தூக்கி போட்டுக்கிறோம். அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு, அறகுறை ஞானம். அப்ப கல்வியுள்ள பிராமணனிலும் பசுவிலும் யானையிலும் நாயிலும் நாயை உண்பவனிலும்னா, அப்ப யார் அவன் நாயை உண்பவன் யாராக இருப்பான், இப்போ இந்த வேடவர் குலத்தை சேர்ந்தவன், இந்த குறவர் குலத்தை சேர்ந்தவன், இந்த மாதிரி வேட்டையாடி உணவை உண்ணுகின்றவன் நாயை உண்பான், அவனிடத்திலும் கூட அதே ஆத்மா தான் இருக்குதுங்கிறாரு. அத பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு, அந்த வேதமையே கிடையாதுங்கிறாரு. அப்ப இந்த ஸ்லோகத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்ற இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம பார்த்தா கூட இங்க உயர்வு கிடையாது, தாழ்வு கிடையாது, இங்கு மனிதன் வேறல்ல மிருகம் வேறல்ல. எந்த அடிப்படையில, பாரமார்த்திக சத்தியத்தின் அடிப்படையில, ஒரே சைத்தன்யம், ஒரே ஆத்மா, ஒரே பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்துல நமக்கு நிலைநாட்டுறார். அதுக்கு ஓவியத்தோட ஓமானம் பண்றார். ஒரு ஓவியத்திலேயே ராஜாவும் இருக்கின்றான், அதே ஓவியத்திலேயே பிச்சைக்காரனும் இருக்கின்றான், ஆனால் இருவரும் ஒரே துணியிலிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல. ஒரே துணியில் தான் ராஜாவும் வரையப்பட்டிருக்கிறான், ஒரே துணியில் தான் பிச்சைக்காரனும் வரையப்பட்டிருக்கிறான். அது போலவே ஒரே உலகத்தில் தான் பிரம்மாவும் எறும்பும் யானையும் எல்லாம் இங்கு படைக்கப்பட்டிருக்கின்றன, ஆனால் இவைகள் எதுவும் வேறு வேறு அல்ல. அப்ப அந்த ஒன்றே எது, அதுதான் சைத்தன்யம் பிரம்மம் அப்படிங்கிற விஷயத்தை இங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இங்க சொல்றாரு. இதை வந்து அஷ்டாவக்ர கீதையும் அழகா சொல்லும், அப்பப்போ அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஏக ஏவ பவாம் போதவ் ஆசீதஸ்தி பவிஷ்யதி, இது வந்து அஷ்டாவக்ர கீதை. ஏக ஏவ பவாம் போதவ், சம்சார கடலில் எப்போதும் ஒன்றே உள்ளது அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இங்க வருது. சம்சாரம் அப்படிங்கிற இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த கடல் இருக்கு இல்லையா, இந்த கடல்ல நம்மை பொறுத்த வரைக்கும் தான் இந்த மாற்றங்கள் எல்லாம், ஆனா இப்படிப்பட்ட இந்த கடலுக்கே காரணமா இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் பிரம்மம் பரமாத்மா. அவரு தான் ஆதாரமா இருக்கார் எல்லாத்துக்குமே, இந்த படைப்பு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கார். அந்த ஆதாரத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னா இங்க அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டது தானே இந்த உலகம். அப்ப இதுல வேறுபாடுகள் பார்க்க வேண்டியது இல்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணங்கள் கரையத் தொடங்குகின்றன. ஏனெனில் எல்லா வேறுபாடுகளும் ஓவியத்தில் வரையப்பட்டுள்ள வேறுபாடுகள் போன்றவை என்று சொல்றார். அப்ப இங்க பிரம்மா முதல் சாதாரண புல் வரை, அல்லது தேவர்கள் முதல் எறும்பு வரை, உயிருள்ளதும் உயிரற்றதும் அனைத்தும் ஓவியத்தில் காணப்படும் பல உருவங்களைப் போலவே தோன்றுகின்றன. ஆனால் அந்த ஓவியத்துக்கு ஆதாரம் துணி என்பது போல, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஆதாரம் பிரம்மம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் செய்கிறார். இது ஐந்தாவது ஸ்லோகம். அடுத்தது ஆறு. சித்ரார்பித மனுஷியானாம் வஸ்திராபாசா பிருத்தக் பிருத்தக் சித்ராதாரேன வஸ்திரேன சத்ருசாயிவ கல்பிதாக. இது ஒரு அருமையான ஸ்லோகம். இதுல என்ன சொல்றாருன்னா, ஓவியத்திலே வரையப்பட்ட மனிதர்களின் ஆடைகள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக தோன்றினாலும் அவைகள் அனைத்தும் ஓவியத்தின் ஆதாரமான துணியைப் போலவே இருப்பதாக காணப்படுகின்றன என்று இந்த இடத்துல அருமையா புரிய வைக்கிறார். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வித்யாரண்யர் வந்து அந்த ஒரு ஓவியத்தை வச்சுக்கிட்டு 1000 விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா ஆற்று ஒன்று வரைஞ்சிட்டு அதுல என்னென்ன மாடல்ல நமக்கு எப்படியெல்லாம் புரிய வைக்கணுமோ, என்னென்ன ஆங்கிள் புரிய வைக்கணுமோ, அல்லது எப்படியெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன புரிய வைக்கிறாருன்னா, திருப்பி அந்த ஓவியத்தையும் எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, பிரம்மா முதல் புல் வரை அனைத்தும் ஓவிய உருவங்களை போன்றவைகள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இன்னும் நுணுக்கமா கவனிச்சோம்னா, அந்த ஓவியம் வரையப்பட்ட ஓவியத்திலே காணப்படுகின்ற மனிதர்களின் ஆடைகள் கூட உண்மையில் அந்த துணியிலிருந்து வேறல்ல என்று விளக்குகிறார். இப்ப ஒரு பெரிய ஓவியத்தை நீங்க இந்த இடத்துல கற்பனை பண்ணிக்கணும். இப்ப அந்த கற்பனை மனசுக்குள்ள கொண்டு வந்துருங்க. அந்த மிகப்பெரிய ஓவியத்துல ஒரு ராஜா இருக்கார், ஒரு அமைச்சர் இருக்கார், ஒரு வீரன், ஒரு விவசாயி, இப்படி எல்லாம் வரைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த ஓவியத்துல ஒரு ராஜா இருக்காரு. அப்ப அந்த ராஜாவுக்கான ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கும்? அப்படியே பொன் நிறமா, ஏன்னா ராஜா வந்து அப்படியே தங்க ஜரிகையில தான் ட்ரெஸ் எல்லாம் போடுவார். சாதாரண ட்ரெஸ் இல்லை, அவர் எல்லாம் காஸ்ட்லி ட்ரெஸ். அப்ப அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஜரிகை, தங்க ஜரிகை. அப்ப தங்கத்தினால் நெய்யப்பட்ட ஜரிகையில போட்ட பொன்னிற ட்ரெஸ், அவருக்கு பொன்னிற ஆடை அவருக்கு வரையப்பட்டிருக்கும். அமைச்சருக்கு வந்து வெள்ளி ஜரிகை, அப்படியே வெள்ளை நிறத்துல அப்படியே வெள்ளி ஜரிகையில அமைச்சர் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பார். அப்புறம் ஒரு வீரனுடைய ட்ரெஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் சிகப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு நிற்பான், ரெட் ட்ரெஸ். ஒரு விவசாயினுடைய ஆடை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் அப்படியே சேத்துல எல்லாம் வேலை செஞ்சு அழுக்கேறின பழுப்பு நிறத்துல இருக்கிற ஆடை. இந்த மாதிரி 4 ட்ரெஸ்ஸை வந்து ஓவியர் வரைகிறாரு. அவர் ஒரு ஆர்ட் பண்றாரு, அந்த ஆர்ட்ல வந்து 4 கேரக்டர் பண்றாரு. ஒரு ராஜா கேரக்டர், ஒரு அமைச்சர் கேரக்டர், ஒன்னு வீரன், ஒரு விவசாயி. ஆனா பார்ப்பவர்களுக்கு இந்த 4 விதமான ஆடைகளும் 4 விதமா தெரியும். ஆனா உண்மையா நீங்க கவனிச்சு பாருங்களேன், அந்த 4 விதமான வர்ணங்கள் தான் மாறி இருக்கே தவிர, அத்தனையும் ஒரே துணியின் மேல் வரையப்பட்ட வெறும் வண்ண தோற்றங்கள். இந்த ஓமானத்தை சொல்றாரு. அதனாலதான் இங்க வஸ்திர பாஷா அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு இந்த ஸ்லோகத்துல பாருங்க. கவனிச்சிங்கன்னா எந்த இடத்துல போடுறாருன்னா, சித்ரார்பித மனுஷியானா வஸ்திர பாஷா பிருத்தக் பிருத்தக்ங்கிறார் இல்லையா, வஸ்திர பாஷா. ஏன் வஸ்திர பாஷா அப்படின்னா, வஸ்திரம் அப்படின்னா சாதாரணமா உடைகள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா வஸ்திர பாஷா அப்படின்னு சொன்னா ஆபாசம் அப்படிங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட்ல. ஆபாசம்னா வெறும் தோற்றம் தான். அதை அழகா கையாள்றாரு, ஒரு கிராமரை யூஸ் பண்றாரு. அதாவது வித்யாரண்யர் வந்து ஒரு சமஸ்கிருத பண்டிதர் வேற, அந்த சமஸ்கிருத மொழி அறிவை ஆழமா பெற்றவர். அதனால அவர் அழகா அந்த ஸ்லோகத்தை வடிவமைக்கும் போது வஸ்திர பாஷாங்கிற வார்த்தையை கையாள்றதுனால ஆபாசம் அப்படிங்கிற வார்த்தையை அங்க பார்க்கணும். ஆபாசம்னா சான்ஸ்கிரிட் வேர்ட்ல பிரதிபிம்பம், தோற்றம், தோற்றம் மாத்திரமே உண்மையில் இல்லாதது என்று பொருள். அப்போ இங்க வந்து அந்த உடைகள் கூட எப்படி இருக்காமா, வெறும் தோற்றம் தான், அந்த வெள்ளை துணியில் வரையப்பட்ட வர்ணங்கள் தாங்கிறத இப்படி அழகா வஸ்திர பாஷாங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நமக்கு புரிய வைக்கிறார். அதாவது ஓவிய மனிதர்களின் ஆடைகள் உண்மையான ஆடைகள் கிடையாது, ஆனால் அவைகள் எல்லாம் உண்மையான ஆடைகள் போல தோன்றுகின்ற வெறும் நிறங்கள் மாத்திரமே அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறார். இந்த அளவுக்கு நமக்கு ஏன் புரிய வைக்கிறாருன்னா, நமக்கு எப்படியாவது புரிய வைக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியாலாம் கொடுக்கணும். கலரிங்ஸை கொண்டு வரலாம், அல்லது அதில் இருக்கிற ஆர்டினுடைய அந்த கேரக்டரை கொண்டு வரலாம், அல்லது அந்த துணியையே அட்லீஸ்ட் அந்த கேரக்டராக புரிஞ்சிக்க முடியலையா, அது வெள்ளை துணி, அந்த வெள்ளை துணியில் ஒரு பிரைமரி கோட்டிங், அப்புறம் அதுக்கு மேலே ஒரு அவுட்டர் லைன், அப்படியெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாரு. எப்படியெல்லாம் புரிய வைக்கணுமோ அப்படியெல்லாம் புரிய வைக்கிறாரு. இங்கே இன்னும் கொஞ்சம் மாற்றி இப்படி புரிய வைக்கிறாரு. அப்போ இங்கே ஓவியத்தில் மனிதர்கள் இருக்கலாம், அதை வேதாந்த பார்வையில் ஜீவர்கள்னு எடுத்துக்கணும். ஓவியத்தில் ஆடைகள் இருக்கலாம், அதெல்லாம் ஜீவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உடல்கள், உபாதிகள் என்று புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஓவியம் வரைவதற்கான ஆதாரம் வந்து துணி இருக்குது, அதே மாதிரி வேதாந்த பார்வையில அதை சைத்தன்யம்னு எடுத்துக்கணும். இவ்வளவுதாங்க, இந்த ரெண்டையும் கம்பாரிசன் பண்றதுக்காக இப்படி எல்லாம் சொல்றாரு. இப்ப நாம இப்படிதான் இதை புரிஞ்சுக்கணும். வேதாந்த பார்வையில கவனிச்சிங்கன்னா, நீங்க வெறும் ஓவியமா பாத்தீங்கன்னா அதுல மனிதர்கள் விதவிதமா இருக்கிற மாதிரி தெரியும், அந்த கேரக்டர் கூட விதவிதமா இருக்க தெரியும், அப்புறம் அவன் ராஜா, இவன் அமைச்சர், இவன் வீரன் என்று நம்ம வித்தியாசப்படுத்தியும் தெரியும். அப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸிங்லும் பாத்தீங்கன்னா, இவன் கோல்டன் கலரு, இவன் சில்வர் கலரு, இவன் ரெட்டு, இவன் வந்து பழுப்பு நிறத்துல போட்டுக்கிட்டு இருக்கணும், அப்படி இப்படி நம்ம கலரிங்க வச்சு ப்ரௌனு அப்படி இப்படின்னு சொன்னாலும், உண்மையில இதெல்லாம் நம்ம பார்வைக்கு அப்படி வித்தியாசமா தெரிஞ்சாலும், வேதாந்த பார்வையில பேக்ரவுண்ட்ல எப்படி அந்த ஒரே துணி தான் முக்கியமா இருக்கும், அந்த ஆர்டிஸ்டுக்கு அந்த பேக்ரவுண்டுடைய அந்த துணி தான் அவனுக்கு தெரியும், மீதெல்லாம் வெறும் கலரிங்காக தெரியும். அது மாதிரி இங்கே வேதாந்த பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பார்க்குற மனிதர்கள் எல்லாம் ஜீவர்கள் என்று சொன்னாலும், அந்த ஆடைகளோட ஒப்பிடும்போது இதெல்லாம் உடல்கள் உபாதிகள் தானே தவிர, உண்மையில் அந்த ஓவியத்துக்கு பேக்ரவுண்டில் எப்படி அந்த துணி தான் ஆதாரமாக இருக்கோ, அது மாதிரி நமக்கு பின்னாடி அந்த ஆத்மா தான், அந்த சைத்தன்யம் தான் ஆதாரமாக இருக்கிறது என்று இங்கே புரிய வைக்கிறார். இப்படிதான் இந்த மகான்கள் வந்து நமக்கு எந்த வகையிலாவது புரிய வைக்கணும்ட்டு விதவிதமான வார்த்தைகள், விதவிதமான உதாரணங்களை சொல்லி இந்த ஸ்லோகங்களை நமக்கு வடிவமைச்சிருக்காங்க. இதை வந்து உபநிஷத்தும் இந்த ஒரே ஆத்மாங்கிறத நிரூபணம் பண்றத நம்ம சாந்தோக்கிய உபநிஷத்துல பாக்குறோம். அந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல தத்துவம் அசிங்கிற வார்த்தையை நம்ம பார்ப்போம். அசேத்த கேத்தோ தத்துவம் அசிம்பாரு அந்த குரு. அப்போ வந்து அந்த தத்துவம் அசிங்கிற உபதேசத்தினுடைய பொருள் என்ன? நீயே அது, சுவேத்தகேது நீ தான் அந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்லி புரிய வைப்பாரு. அந்த சாந்தோக்கிய உபநிஷத் பாடத்தில் கேட்டீங்கன்னா தெரியும். அப்போ அந்த நிலையில பாடத்தை எடுத்து கொடுக்கின்ற ஆசிரியர் குரு இருக்கார் இல்லையா, அவரும் அந்த பாடத்தை கேட்கின்ற சிஷ்யன் இருக்கான் இல்லையா, அவனும் இரண்டு பேரும் தனித்தனியாக இருப்பது போல வேறுபாடுகள் காணப்பட்டாலும் கூட இருவரிலும் ஒரே ஆத்மா தான், ஒரே சைத்தன்யம் தான் இருக்கிறது என்ற உண்மையை புரிய வைப்பதற்காகவே மகான்கள் வந்து தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை இங்க பயன்படுத்துறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில இந்த தத்துவமசிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா, பகவத்கீதையில ஒரு அழகான ஸ்லோகம் வருது. அது 2வது அத்தியாயத்தினுடைய 17வது ஸ்லோகம். அதெல்லாம் அப்படியே நான் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த ஸ்லோகத்தோட அதை கம்பாரிசன் பண்ணி சொல்றதுக்காக. இப்ப வந்து அதையும் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் புரியும் அது எப்படி புரிய வைக்கிறார் அப்படின்னு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு ஆங்கிள் புரிய வைக்கிறார், சுவாமி வித்யாரண்யர் ஒரு ஆங்கிள் புரிய வைக்கிறார், இது எல்லாத்துக்கும் ஆதாரமா வேதம் ரொம்ப அருமையா புரிய வைக்குது. ஆனா வேதத்தை நம்ம நேரடியா படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. அப்ப அதனால வேதத்தினுடைய பிரமாண வாக்கியங்களை எடுத்து நாம சாதாரண நபர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளில அந்த பாடங்களை உருவாக்குறாங்க மகான்கள் ரிஷிகள். அப்படித்தான் நமக்கு எல்லாமே வந்திருக்கு. அப்போ பகவத்கீதையினுடைய ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம் பாடுறேன். அவிநாசி து தத் வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷித் கர்த்தும் அர்ஹசி. இங்க என்ன சொல்றாருன்னா, அவிநாசி து தத் வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷித் கர்த்தும் அர்ஹசி. அதாவது எதனால் எல்லாம் வியாபிக்கப்பட்டுள்ளதோ அதனை அழிவற்றதாக அறிந்து கொள் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த ஆத்மாவை இங்க நிரூபணம் செய்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல 2வது அத்தியாயத்தினுடைய 17வது ஸ்லோகம், அந்த ஆத்மா அந்த பிரம்மம் அந்த இறைவன் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னா, ஒன்றே ஒன்று இருக்கு, அது அழிவற்றதா இருக்கு, ஆனா எதனால் அனைத்தும் வியாபிக்கப்பட்டுள்ளதோ அப்படி ஒன்று இருக்கிறதுனாலதான் அது எல்லாவற்றிலும் வியாபித்து காணப்படுகிறது. எப்படி வியாபித்து காணப்படுது? உங்களுக்குள்ள, எனக்குள்ள, எறும்புக்குள்ள, யானைக்குள்ளன்ட்டு எல்லாருக்குள்ளேயும் உள்ள ஊடுருவி வியாபிச்சிருக்கு. அதனை அழிவற்றதாக அறிந்து கொள் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த பகவத்கீதையினுடைய சாராம்சம். அப்ப இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னு நம்ம வித்யாரண்யருடைய அந்த வார்த்தையும் இதையும் கம்பேர் பண்ணோம்னா, இப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையிலேயான உறவை அந்த ஆத்மா எல்லா உடல்களுக்குள்ளும் வியாபித்திருக்கிறது என்பதை கூறுகிறார் என்று நாம் இங்க பார்க்க முடியுது. அப்ப இதன் மூலமாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார் என்று கவனிச்சிங்கன்னா, அந்த ஆன்மா என்பது உணர்வு பூர்வமானது, அது ஒரு உணர்வு. பிரஜானம் பிரம்மா அப்படிங்கிற மகா வாக்கியத்தை எடுத்துக்கிறார் இந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அந்த மகா வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு அது ஒரு பிரஜைப்பா, அது ஒரு உணர்வு பூர்வமானது. அப்படிப்பட்ட அந்த உணர்வு எப்படி இருக்கு? உடல் இல்லாத உணர்வு. அந்த உணர்வுக்கு உடலே கிடையாது, அந்த உணர்வுக்கு உருவம் கிடையாது. அப்படிப்பட்ட உடல் இல்லாத உணர்வு, உணர்ச்சிகளற்ற உணர்வு, அதுகிட்ட எந்த உணர்ச்சிகளும் கிடையாது. அது அழுமா சிரிக்குமா அப்படியெல்லாம் அதுகிட்ட எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த அழுவுறது சிரிக்கிறதெல்லாம் உணர்ச்சிகள் நம்ம இடத்துல வெளிப்படுது. ஏன்னா உடல் இருக்கிறதுனால, மனசு இருக்கிறதுனால. ஆனா சைத்தன்யத்துல அந்த பரமனிடத்துல, அந்த பரமாத்மாவிடத்துல அந்த மாதிரி எந்த வித்தியாசமும் கிடையாது. அதை சொல்றாரு, உடல் உணர்வு இல்லாத உணர்ச்சியற்ற பொருளால் ஆனது அப்படிங்கிறத அந்த ஆத்மாவை அழிவற்றதாக அறிந்து கொள். இருப்பினும் அந்த ஆன்மா இந்த உடலை கொண்டு பிரகாசிப்பதன் மூலம் உடலுக்கும் அந்த உணர்வின் தரத்தை அளிக்கிறது அப்படின்னு இங்க இந்த பகவத்கீதையினுடைய ஸ்லோகம் அருமையா புரிய வைக்குது. அதாவது அந்த ஒன்றே ஆகிய உணர்வு சைத்தன்யம் பிரக்ஞை பிரம்மம் இவ்வளவு பேர்ல சொல்றோம். அதை பிரக்ஞை தான் அதுக்கு உண்மையான பேரு. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பிரம்மம் சைத்தன்யம் இறைவன் பரமன் அப்படின்னு பல பேர்கள் அழைக்கிறோம், ஆத்மான்னு கூட சொல்றோம். ஆனா அந்த ஒரே ஆத்மா இந்த உடலின் விளைவாக இந்த உடலின் மூலமாக பிரகாசிப்பதன் மூலம் உடலுக்கு கூட அந்த உணர்வின் தரத்தை அளித்து விடுகிறது. இதன் விளைவாக ஆத்மா இந்த உடலில் எங்கும் பரவி தன்னுணர்வை பரப்பி வியாபிக்கிறது என்று சொல்றார். இந்த ஸ்லோகத்திலேயே நீங்க புரிஞ்சுக்கலாம் ஒட்டுமொத்தமா இந்த பரமாத்மாவுடைய நிலையை புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா இப்ப நிறைய பேர் ஆத்மாவினுடைய இருப்பிடம் குறித்து கேள்வி கேட்பாங்க. அந்த ஆத்மா வந்து நம்ம உடம்புல எங்க இருக்கு, அதாவது ஹிருதய குகை மத்தியிலன்னு சொல்றாங்களே, ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு ஹிருதய குகை அப்படின்ட்டு. அப்ப அந்த ஹிருதய குகைனா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற பௌதிக இதயம் கிடையாது. அந்த ஹிருதயம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து ஆத்மாவினுடைய இருப்பிடம் என்றாலும் அது நம்ம உடலு கடந்து உணர்வு மையத்தை சொல்லுது. அந்த உணர்வு மையம்ங்கிறது உடல் இல்லை, அது உடலுக்கு அப்பாற்பட்ட துரியாதீதம்னு பேரு. அதாவது நம்ம உடம்புல வந்து துரியம் வரைக்கும் தான் நம்ம உடம்பு, துரியா அதீதம்ங்கிற நிலையில அது உணர்வு பேருணர்வு நிலை, அதுதான் மையம். அது எப்படிங்க அங்கிருந்து இங்க வந்து பிரகாசிக்குது, இங்க ஊடுருவி எப்படிங்க அது வேலை செய்யுது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க இல்லையா, கேட்டுதான் ஆகணும். அதுக்கு தான் நம்ம எப்படி விளக்கம் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னா, மேல சூரியன் இருக்கு, பூமியில கண்ணாடி இருக்கு. இப்ப மேல இருக்கிற சூரியன் வந்து பூமியில இருக்கிற கண்ணாடியில பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால கண்ணாடியிலிருந்து ஒரு வெளிச்சம் வருதே, அப்ப அந்த கண்ணாடியிலிருந்து வர்ற வெளிச்சம் வந்து கண்ணாடியை உருவாக்குன வெளிச்சமா? கிடையாது. அப்ப மேல இருக்கிற சூரியன் மூலமா இந்த கண்ணாடியில பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால அந்த வெளிச்சம் வருது. அப்ப ஏன் கண்ணாடியில தான் வருது, பக்கத்துல இருக்கிற கல்லுல வர வேண்டியது தானே? அதுக்கு தகுதியான பாத்திரம் இருந்தா தான் அது பட்டு பிரகாசிக்க முடியும். அப்ப கண்ணாடிங்கிறது பளிங்கு போல கலங்கமற்ற நிலையில இருப்பதுனால அதுல படுற சூரியனானது பட்டு பிரதிபிம்பிக்குது. அதனால அதே சூரியனுடைய எஃபெக்ட் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது, பிரதிபிம்பிக்க வைக்குது. அப்போ நமக்கு அப்படியே பிரதிபிம்பத்துல ஒரு சூரியன் இங்க கண்ணாடிக்குள்ள வந்துட்ட மாதிரியும் அந்த சூரியன்ல இருந்து ஒரு வெளிச்சம் வெளிப்படுற மாதிரியும் தோன்றுறது இல்லையா? அதே மெத்தடு தான் நம்ம பாடிக்குள்ளயும் அந்த உயிராய் உணர்வாய் இருந்து வெளிப்பட்டு பிரகாசிக்குது அந்த சைத்தன்யம். ஆனா அதுக்கு ஊடகம் தான் இந்த பாடி மைண்டே தவிர உண்மையிலேயே அது உள்ள வந்து பூந்துக்குச்சா, சூரியன் வந்து கண்ணாடிக்குள்ள பூந்துக்குச்சா? பூந்துக்கவே கிடையாது, சூரியன் பாட்டு வெளியே தான் இருக்கு. ஆனா கண்ணாடியில பட்டு பிரதிபிம்பிக்கும் போது கண்ணாடிக்குள்ள இருக்கிற மாதிரியும் தெரியுது, கண்ணாடியில இருந்து வெளிச்சமும் வருது. அது நம்ம நம்புறோம் இல்லையா, ரியலா நடக்குதா இல்லையா? அதே மெத்தட தான் இங்க சொல்றாங்க. இதை நான் சொல்லல, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு. எக்ஸாம்பிள் நம்ம உங்களுக்கு இப்படி புரிய வைக்கிறோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அதன் விளைவாக ஆன்மா இந்த உடலில் எங்கும் தன் உணர்வை பரப்பி வியாபிக்கிறது. ஆன்மாவின் இருப்பிடம் குறித்து சிலர் சந்தேகம் எழுப்புகின்றார்கள், ஆன்மா இதயத்தில் இருப்பதாக வேதங்கள் கூறுகின்றது என்கின்றார்கள். ஆனால் அது இருதய குகை என்று கூறப்படுவது நமது பௌதீக இதயம் அல்ல, அது உணர்வு மையம். அப்ப எப்படி இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம உடம்புல ஒரு மையம் இருக்குன்னு வச்சுக்கீங்களா, நெற்றி போட்டுதான் நம்ம உடம்புல மையம். இப்ப நீங்க வந்து சந்தன போட்டு நெற்றில ஏன் வைக்கிறீங்கன்னா, சந்தன போட்டு நீங்க நெற்றில வைக்கிறதுனால உங்க உடம்பு பூரா குளிர்ச்சி ஆகும். அந்த இடத்துல நீங்க வைக்கக்கூடிய அந்த சந்தன போட்டு வந்து உங்க உடம்பு முழுவதையும் குளிர்ச்சிப்படுத்தும். அப்ப அதுதான் உங்களுடைய மைய புள்ளி. அங்க நீங்க வைக்கிற சந்தனம் உங்க உடம்பு அப்படியே கூலிங் பண்ற மாதிரி ஆத்மா இந்த உடலில் பட்டு பிரதிபிம்பித்து பிரகாசிக்கிறதுனால தன்னுணர்வை அந்த உடல் மூலமாக செலுத்துகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று புரிய வைக்கிறாங்க. அப்ப இதுக்குதான் நான் அந்த உதாரணம் சூரியன் உதாரணத்தை சொன்னேன். அப்ப இந்த மாதிரி நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும், அதாவது அந்த குளிர்ச்சி ஏன் வந்தது, அந்த குளிர்ச்சிக்கும் சந்தனத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சந்தனத்தை வச்சது நான் நெத்தியில, ஆனா என் உடம்பு பூரா குளிர்ச்சி ஆகுது. அப்ப அதுக்கு ஒரு மையம் தேவைப்படுது இல்லையா, அது ஏன் சந்தனத்தை அங்க வைக்கணும்? அங்க வச்சா உடம்பு பூரா குளிர்ச்சி ஆகும். அதனால நம்முடைய ரிஷிகள் மகான்கள் ஞானிகள் எல்லாம் அந்த மையத்தை சுட்டி காட்டுறாங்க. உடம்புல இந்த மையத்துல நீ இந்த வேலையை செஞ்சுன்னா அது உடம்பு பூரா பரவும், குளிர்ச்சி பரவும் அப்படின்ட்டு சந்தனம் போட்டு அங்க வைக்கிறோம். அது மாதிரி இங்க ஆத்மா வந்து பிரகாசிக்கக்கூடிய ஊடகம் உடலினுடைய தன்மையை பொறுத்து பட்டு பிரகாசிக்கும். ஆனா அந்த மையம் வந்து உடல்ல கிடையாது, அது உணர்வு மையம்ங்கிறது இறைவனாகவே இருக்குது. ஏன்னா அவனே எல்லாமா இருக்கிறதுனால அது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உடல் மூலமா ஊடுருக்கிற உணர்ச்சி கிடையாது. அதனால உணர்வு ஆன்மாவின் குணாதிசயம் என்றால் எப்படி அது உடலில் பரவுகிறது என்று சிலர் கேட்கலாம். இந்த கேள்விக்கு வேதவியாசர் பதில் தருகிறார் என்று ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, பிரம்மசூத்திரம் வேதவியாசர் இதுக்கு அழகா ஒரு விளக்கம் கொடுக்கிறார். வக்தி ரேகோ கந்தவத் அப்படின்னு ஒரு ஓமானம். வக்தி ரேகோ கந்தவத்னா, கந்தவத்னா மனம், வக்தி ரேகோனா ஒரு பூ. அதாவது பூவினுடைய குணம் வந்து மனத்தை கொடுப்பது. இப்ப ஒரு மல்லிகை மலர் இருக்குன்னா மல்லிகை மலர்ல இருந்து ஒரு மனம் வரும், அந்த மனம் வந்து ஒரு ரம்மியமா இருக்கும், அந்த வாசனை வந்து நமக்கு ஒரு பிடிச்சிருக்கும். மல்லிகை பூவினுடைய ஸ்மெல் நல்லா இருக்கேம்போம். அப்புறம் வந்து ரோஜா பூவுக்கு ஒரு ஸ்மெல்லு, சாமந்தி பூவுக்கு ஒரு ஸ்மெல்லு, இது மாதிரி மலர்களில பலவிதமான மனங்கள் இருக்கு இல்லையா. அப்ப அந்த மனங்கள் வந்து அந்த மலர்கள் மூலமாக வெளிப்பட்டுறதுனால அந்த தோற்றம் முழுவதுமே நறுமணம் வீசுகிறது. இப்ப நீங்க ஒரு மல்லிகை தோட்டத்துக்குள்ள போய் நுழைஞ்சு பாருங்களேன், அந்த மல்லிகை மனம் வந்து அந்த ஏரியா பூரா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அப்ப பூவின் மனம் அந்த தோட்டத்தை ஊடுருவுகிறது. அது போல ஆன்மா உணர்வு பூர்வமானது, அது உடலுடன் வியாபிப்பதின் மூலமாக உடலின் ஜட பொருளையும் உணர்வு பூர்வமாக ஆக்குகிறது என்று நம்ம இந்த இடத்துல பிரம்மசூத்திரத்திலிருந்து உதாரணம் எடுத்துக்கிறோம். இங்க உதாரணம் வந்து பிரம்மசூத்திரம் இப்படி கொடுக்குது. அப்ப இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா உணர்வு பூர்வமான இந்த உடல் ஏன் இப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் தான். அந்த ஏரியா பூரா வந்து மல்லிகை மனம் அடிக்குதுன்னா காரணம் என்ன, அந்த மல்லிகை தோட்டம். அந்த மல்லிகை தோட்டத்தினால அந்த ஏரியாவில் எல்லா பக்கமும் மல்லிகை மனம் அடிக்குது. அது மாதிரி பரமாத்மாவினுடைய வியாபகத்தினால இங்க எல்லா உடல்களும் உணர்வு பொருளாக மாறி இயங்குவது போல தெரிகிறது. அப்ப அதனால இப்ப நீங்க நான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் உங்களது என்னதுங்கிற தனிப்பட்ட திறமையோ வைபவமோ ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் பரமாத்மாவின் வைபவம். அவன் அழகா இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஒவ்வொன்றும் அவனுடைய திறமை தான். இங்க உங்க திறமை என்னுடைய திறமைன்னு ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்தை அழகா படைக்கிறான், அந்த படைப்புல இவ்வளவு அம்சங்களை உண்டு பண்றான், அதுல பல வைபவங்கள் செய்யறான். அதுதானே இறைவனுடைய வைபவம்னு சொல்றான். அதுக்கு ஏதாவது அளவு இருக்கா? இறைவனுடைய வைபவத்தை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகள் இருக்கான்னா முடியவே முடியாது. ஏன்னா அவன் என்ன சாதாரண ஆளா, பேரறிவாளன் இல்லையா, பரமாத்மா பேர் உணர்வு. அப்ப அதனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த திறமை அந்த மகத்துவத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அப்படிங்கறதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படித்தான் அது தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துல எந்த ஒரு உணர்வு பொருள் அதை உணர்தோ அது பிரம்மமாகி விடுகிறது, அவ்வளவுதானே. தன்னையே தான் உணர்கின்ற அந்த உயர்ந்த நிலையில அந்த பிரகாசம் வந்து தன்னால் தான் பிரகாசிக்கிறது என்று புரிந்து கொண்டால் போதும், அது பிரம்மத்துக்கு வேறாக இருக்க முடியாதுங்கிறது தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயம். அப்ப இப்படிதான் நம்ம இந்த ஸ்லோகங்களை புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க சொல்றாரு, சித்ராதாரேன வஸ்திரேன. அந்த மனிதன் துணியால் ஆனவன், அவன் ஆடையும் துணியானது. அதாவது ஒரு ஓவியத்தில் வரையப்பட்ட மனிதன். நீங்க இந்த இடத்துல வந்து சித்ராதாரேன வஸ்திரேனங்கிற வார்த்தை வந்து ஓவியத்தில் வரையப்பட்ட மனிதன், அந்த துணியால் ஆனவன். அவன் அணிந்து கொண்டிருக்கிற தங்க நிற ஆடையாகட்டும் வெள்ளி நிற ஆடையாகட்டும் அல்லது சிகப்பு நிற ஆடையாக இருந்தாலும் சரி, அல்லது விவசாயி அணிந்து கொண்டிருக்கிற பழுப்பு நிற ஆடையாக இருந்தாலும் சரி, அதுவும் துணியால் ஆனது. அப்ப வேறுபாடுகள் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டா, வெறும் நிறத்தில் மாத்திரமே. அது போலவே இங்கு உடல் மனம் புத்தி அகங்காரம் என்பது எல்லாம் இந்த உடலின் மாத்திரமே. ஆனால் சைத்தன்யத்தில எந்த வேறுபாடும் இல்லை. அப்ப அந்த நிலை இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று புரிய வைக்கிறார். திருஷ்டி திருஷ்ய விவேக சாரத்துல ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக் என்று ஒரு ஸ்லோகம் வரும். அதாவது உருவம் வந்து காணப்படும் பொருள், கண் வந்து அதை காண்கிறது. அப்படி இருக்கிறதுனால இதை நீங்க ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தா அந்த கண்ணுக்கு பின்னாடி காண்பவன் யாரோ அவன் தான் பிரம்மம். ஏன்னா கண்ணுங்கிறது கூட பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்தில் தான் காட்சியை காண முடியும். அப்ப காணப்படும் பொருட்களும் அந்த சைத்தன்யம் இருப்பதினால்தான், அந்த அதிஷ்டானம் இருப்பதினால்தான் அவ்வாறு நமக்கு காண முடிகிறது. கண் இல்லாதவனுக்கு எப்படி காட்சி இல்லையோ அது போல அந்த ஆத்மா இல்லாதவனுக்கு இந்த உலகம் இல்லை. அப்ப ஆத்மா இல்லாம போகுமான்னா, ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது, அது பட்டு பிரகாசிக்கின்ற நிலையிலே வேறுபாடுகள் தெரிகிறது. அப்ப அது ஏன் கல்லுல பட்டு பிரகாசிக்க முடியல? அது ஜடப்பொருள். அதுவே ஒரு ஒரு அறிவு தாவரத்திலிருந்து ஆறு அறிவு மனிதன் வரைக்கும் உள்ள உயிர் பொருட்கள் அது பட்டு பிரகாசிக்கும் போது அந்த உணர்வை யார் உணர்கிறானோ அவன் அந்த சைத்தன்யமாகிறான், அந்த பிரம்மமாகிறான் என்று இங்கு நமக்கு இந்த வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் அந்த ஆழமான உண்மையை புரிய வைக்குது. அப்ப இங்க ராஜாவின் ஆடை, இந்த ஓவியத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அந்த ராஜா அணிந்திருக்கின்ற தங்க நிற ஆடை அந்த துணிக்கு வேறாக இல்லை, பிச்சைக்காரன் அணிந்திருக்கின்ற ஆடை அந்த துணிக்கு வேறாக இல்லை. அது போலவே இங்கு ஞானியின் உடல் சைத்தன்யத்துக்கு வேறாக இல்லை, அஜ்ஞானியின் உடல் சைத்தன்யத்துக்கு வேறாக இல்லை. அப்ப இங்க ஞானி அஜ்ஞானிக்கு என்ன வித்தியாசம்? அந்த உடலும் மனமும் தான் வித்தியாசம். அதை உணர்ந்து கொள்ளுகின்ற பக்குவம் இல்லாததுனால இவன் அஜ்ஞானி, அதை உணர்ந்து கொண்டதுனால அவன் ஞானி. இந்த வேறுபாடுகள் அந்த புரிதலின் அடிப்படையில் நடக்கிறது. அப்ப அந்த புரிதல் எப்படி வருகிறது? அத்தியாத்ம பாடங்களினால் தான் வரும். ஏன்னா மனிதனுக்கு மாத்திரம்தான் கல்வி, கல்வி கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அது என்ன ஏதுன்னு புரியும், இல்லைன்னா புரியாது. அப்ப இந்த ஸ்லோகம் நமக்கு என்ன புரிய வைக்குது அப்படின்னு மேலோட்டமா பார்த்துட்டோம்னா, இங்க நான் உடல் அல்ல அப்படிங்கிறத புரிய வைக்குது. இங்க நம்ம வந்து இந்த உடல் அல்ல, ஓவியத்தில் வரையப்பட்ட ஆடை போன்றது இந்த உடல், ஆனால் இந்த ஓவியத்துக்கு ஆதாரமாக துணி போன்று இருப்பது ஆத்மா மாத்திரமே அப்படிங்கிறதா இந்த ஸ்லோகத்துக்கான ஆழமான பொருளா நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜீவர்களின் உடல்கள் மனங்கள் உபாதிகள் அனைத்தும் வேறுபட்டதாக தோன்றினாலும் அவற்றின் ஆதாரம் ஒரே பிரம்ம சைத்தன்யமே என்பதாக இந்த ஸ்லோகம் நிறைவு செய்யப்படுகிறது. அடுத்தது ஏழாவது ஸ்லோகம் வந்து நாளை வகுப்புல தொடரலாம். நம்ம இன்றைக்கு நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.